கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அன்பின் கர்த்த நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஒரு நாளில் ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் திவ்ய வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் பலப்படும்படிக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு நம்முடைய நன்றிகளை நம்முடைய கர்த்தர் மூலமாய் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சரி, நம்ம பார்க்க போற ஒரு பாடம் ஒரு ஆலோசனைக்குரிய ஒரு படமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஆலோசனை நம்ம பார்க்கும்போது, பொதுவா இந்த நேரம் வரையிலும் நம்ம கேட்டிருந்த பாடங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு வசனத்தினுடைய ஒரு ஆதாரம் நம்ம பார்க்கலாம். எங்கன்னா பிலிப்பியர் 2:5 நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2:5 அதுதான் ரொம்ப முக்கியமான அந்த கரு. நம்ம பார்க்கும்போது இதுவரைக்கும், அதாவது இந்த நினைவு கூறுதல் நாள் பற்றின பாடம் நம்ம பார்த்துட்டு எல்லாமே அவருடைய மைய கருத்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்திருந்தோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்ட அந்த சிந்தைகள் இருந்துச்சு, அந்த ஒரு சிந்தைகள் நமக்குள்ள இருக்குதா? சோ அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா தேவனுக்கு நன்றி, இல்லைன்னா அந்த சிந்தைகளை நாம் வளர்த்து கொள்ளணும். சோ இப்படித்தான் நம்ம தேவனால் போதிக்கப்பட்டிருந்தோம். சோ இப்போ ஒரு கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா அடுத்த இன்னொரு பாகம் என்ன பார்த்தோம்னா, இந்த ஒரு பஸ்காவுக்கு நாம் ஆயத்தம் ஆகுறத நம்ம பார்த்தோம். சோ ஆயத்தம் ஆகுறதுன்னா நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்றது இல்லைங்களா? அந்த புளிப்பல்லா இல்லாம நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்றது. சோ இது குறித்து நம்ம அநேக பாடங்கள் அநேக தலைப்புகள் நம்ம கேட்டிருந்தோம். ஆனா இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நம்முடைய சிந்தையை பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக நம்ம எப்படி வைக்கிறது இல்லைங்களா? சோ நம்ம அந்த சிந்தை இருக்கணும், கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயும் அதுதான் இருக்குது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக முயற்சிகள் கூட எடுக்கிறோம். அதுல அநேக தோல்வி இருக்குது, வெற்றி கூட இருக்குது, தேவனுடைய கிருபையில் நம்ம அதை அடைந்திருக்கிறோம். ஆனா உண்மையாகவே பார்க்கும் போது சிஸ்டமேட்டிக்கா, அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி, ஏன்னா அதுதான் நிலைக்கும் இல்லைங்களா? நம்ம மீதி எல்லாமே வந்துட்டு அப்பப்ப வந்துட்டு போயிடும், ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அதான் சிஸ்டமேட்டிக். சோ அதன்படி நம்ம சரியான முயற்சி எடுக்கும் போது நிச்சயமா நம்ம கர்த்தரை போல அந்த ஒரு பாவம் இல்லாத அந்த ஒரு சிந்தைக்குள்ள நம்ம போலாம். அதே சமயத்துல நம்மை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொண்டே போகலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து நம்மை பரிசுத்தமாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும் நமக்குள்ள. அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்முடைய மரண பரியந்தமும் அது நடக்கணும். அதுல நமக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, சோ ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நேரிடுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் அதிலிருந்து அந்த கரையிலிருந்து விடுபட்டு நம்ம எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்றது, சோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதுதான் அதனுடைய மையம். ஒருவேளை அது நம்ம சரியான அந்த முயற்சி சரியான வகையில இல்லாம இருந்தா, அதாவது சிஸ்டமேட்டிக்கா இல்லாம இருந்தா, நம்ம அந்த முயற்சியில அதிகபட்சமான தோல்விகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா தேவன் கிருபை நம்ம ஜெயிப்போம், அதுல எந்த மாற்றம் இல்லை. சோ அப்படி இருக்கும்போது எப்படி நாம் நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாக்கிக் கொள்றது தேவனுடைய அந்த ஒரு வார்த்தையின் படி? சோ அப்படிப்பட்டதான முயற்சிகளை நாம் எந்த விதத்துல எடுக்கலாம், எந்த விதத்தில் எடுக்கும் போது நாம் அங்க ஜெயிக்க முடியும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. சேர்ந்த ஒரு பாடம் இன்றைக்கு நம்முடைய மரித்து மகிமையில இருக்கிற ஒரு பரிசுத்தவான், அவர் மூலமாக இந்த ஒரு பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சகோதரர் பெஞ்சமின் பார்டன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ அந்த ஒரு பரிசுத்தவான் மூலமாக கொடுத்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களை இந்த மாதிரியான சிந்தையிலிருந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த மகிமையில அவங்க பிரவேசித்திருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய வார்த்தையை நாம தியானிக்கும் போது, சோ அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க, அது நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா அந்த ஒரு பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். சோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு பகுதியை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஒரு பாடம் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச போறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பாடம் நம்முடைய சகோதரர் எடுத்திருக்கிறாங்க. கான்சன்ட்ரேட்டட் திங்கிங் சொல்லிட்டு இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு ஆங்கிலத்துல, அதாவது ஒப்பு கொடுக்கப்பட்ட சிந்தை, அதே இந்த பாடத்தினுடைய தலைப்பு. ஆனா இந்த ஒரு பாடம் நம்ம அந்த ஒரு முழுமையா பார்க்க போறதில்லை இன்னைக்கு. அதனுடைய அறிமுகம் மாத்திரம் பார்க்கலாம். ஏன்னா அதுல தான் ரொம்ப முக்கியமான பகுதியில் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கு, அது இன்னும் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆனா இப்போ நமக்கு அதுக்கு சமயம் பத்தாது. அதே சமயத்துல நம்ம பின்னாடி கூட அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இந்த அறிமுகம் நமக்கு நிச்சயமாக இருந்துச்சுன்னா, நாம் அந்த நம்மளுக்கு வரக்கூடிய அந்த சிந்தைகளில பரிசுத்தம் அடையறதுக்கு, அந்த பாவ சிந்தைகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு அங்க இருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்துல முக்கியமா சிந்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். அதாவது இது சிந்தை சிந்தனை ரெண்டு விஷயங்கள் அங்க எடுக்க போறோம். அதாவது இன்னொன்னு என்ன சொல்லணும்னா எண்ணம் சொல்லலாம், இன்னொன்னு யோசனை செய்துகிட்டே இருக்கிறது. சோ அது நம்ம பாடம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா நமக்கே கொஞ்சம் அது பிரிச்சறியறதுக்கு தமிழ்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இங்கிலீஷ்ல ரொம்ப எளிமையா இருக்கு, தமிழ்ல கொஞ்சம் பிரிச்சறியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை நம்ம எளிமையா பார்த்தலாம். இப்போ சிந்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை கூட, இந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கை கூட ஒரு சிந்தையில் தான் தொடங்குச்சு இல்லையா, இல்லைங்களா? ஒரு சிந்தையில தான் நமக்கு அங்க தொடங்குச்சு நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த சிந்தை மையமா வச்சுதான் தேவனுக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்துட்டு இங்க வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஒரு சிந்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாக்குறோம். இந்த சிந்தை தான் நம்முடைய முழு சரீரத்தை ஆளக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது நம்ம பாக்குறோம். சிந்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதா? இன்னைக்கு இந்த விஷயங்கள் சில உலக ஜனங்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சில உலக ஜனங்கள் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த சிந்தை காரணமாக இருந்துச்சு அப்படி நிறைய பேர் அவங்க அவங்க வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கைக்காக. அப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையில அவங்க வாழ்றதுக்கு இந்த ஒரு சிந்தை அவங்களுக்கு அவ்வளவு உதவி செய்திருக்குதுன்னா, அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அவைக்குரிய வாழ்க்கையில, அதுவும் தேவனுடைய வல்லமையில நாம இதை செய்யறதுங்கிறது எவ்வளவு அது நல்ல விஷயமாக இருக்குது. அது மாத்திரமல்ல அது மிகுந்த பயன் கொடுக்கறதாக கூட இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஏன் இந்த சிந்தை நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு? பார்க்கும்போது எல்லாமே இந்த சிந்தையின் அடிப்படையில தான் இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். இப்ப இந்த முழு படைப்புகள் சிருஷ்டிப்புகள் நம்ம எடுத்துட்டோம்னா, இது எல்லாமே எப்படித்தான் இருந்துச்சு? சோ ரொம்ப கோடி வருஷம் நம்ம அதை எவ்வளவு சொல்ல முடியாது. சோ அதுக்கு பின்னோக்கி நம்ம போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, நம்முடைய அப்பா மாத்திரம்தான் இருந்தார். ஆனா அதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு வந்திருக்குது. சோ இவ்வளவு வந்துச்சுன்னா அது திடீர்னு எப்படியோ வரல, இதெல்லாம் எங்க இருந்துச்சுங்க? அப்பாவுடைய சிந்தைக்குள்ள இருந்துச்சு எல்லாம், அவருடைய மைண்ட்ல அப்படியே உருவாக்கி வச்சிருந்த, பக்கா டிசைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அதுதான் இன்னைக்கு அழகாக நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற அளவுக்கு அங்க படைப்புகளாக வைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப சிந்தை ரொம்ப வலிமையே உள்ளது, அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த சிந்தை எல்லாத்தையுமே செய்யுது. நம்ம ஒரு வேலை செய்யணும்னா கண்டிப்பா கை இருக்குது, கால் இருக்குது, கண்ணு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த சிந்தை இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க பாத்தீங்களா, ஹோமோஸ்டேஜ்ல எல்லாம் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா உறுப்புகளும் இருக்கு, எந்த ட்ரபிளும் இல்ல. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? சிந்தை. சோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பாக்குறோம். தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் ஒரு பொக்கிஷம் கூட நம்ம சொல்லலாம் இது. சோ அந்த கான்சென்ட்ரேட்டட் திங்கிங் நம்ம சொல்லும் போது நம்ம நம்முடைய வார்த்தைகள் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ சிந்தை சொல்லும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு நாம யாருமே வாக்களிக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கல, கண்களினால நம்ம பார்க்கல. ஆனா அது ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல என்ன பண்றோம், சந்தோஷம் அடைறோம். கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் வச்சிருக்கிறாருங்கிறதுல பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம மனசுல. ஆனா நம்ம யாருமே பார்க்கல. சரி, எப்படி பார்க்கும் போது அது எல்லாமே சிந்தை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம எல்லாமே அந்த விசுவாச கண்கள், அது அது சிந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். அதில் தான் நம்ம எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு அந்த ஒரு தைரியத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் நம்ம பாக்குறோம். அப்ப எல்லாமே பார்க்கும் போது அடிப்படையில அந்த சிந்தை தான் நம்ம வந்து பாக்குறோம். அதே போல நம்ம தேவன் கிருபையில சபை, அதாவது கிறிஸ்தனுடைய அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக மாறுறதும், திரள் கூட்டமாக ஆகிறதும், இரண்டாம் மரணத்துக்கு போறதும், சோ எதுவா இருந்தாலும் கூட எல்லாமே எதின் அடிப்படையில் தான் அங்க நடக்குது பாக்குறோம். எல்லாமே சிந்தை தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்ப நம்ம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா நமக்கு எதுதான் முக்கியம்? அந்த ஒரு சிந்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இன்னைக்கு வேற எதுவானாலும் நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு வீடு கட்டுறதுனா கூட ஒரு வீடு கட்டும் போது அந்த இன்ஜினியர் என்ன பண்றாரு, பிளான் பண்றாரு, எங்கிருந்து வருதுங்க அது, அவருடைய சிந்தையிலிருந்து கொண்டு வந்து அழகாக முன்னாடி ஒரு டிராயிங் போட்டு காட்டுறாரு. சோ அதுதான் பின்னாடி செயல் வடிவில் வந்துட்டு அழகா கண்ணில் நம்ம பார்க்கும்படியாக நிக்குது. அப்ப அந்த சிந்தைக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது நம்ம பார்க்கறோம். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, நம்முடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை விட, நம்முடைய செயலுக்கு இருக்கிற வல்லமையை விட, நம்முடைய சிந்தைக்கு இருக்கிற வல்லமை ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம பார்க்கறோம். சில பேர் நம்ம உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா சொல்லுவோம் இல்லையா, உடம்பே என்ன ஆயிடுச்சு, ஏன்பா உனக்கு என்ன மனசுல குறைய சொல்லுவாங்க. ஏதாவது ஒருவேளை நல்லா இருந்து ஒரு திடீர்னு அவரு உடம்புலாம் சௌரியம் எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப லீன் ஆயிட்டாரோ, நம்ம என்ன கேட்போம் அவர்கிட்ட, என்னப்பா குற, உனக்கு மனசுல என்ன வேதனை இருக்குது. ஏன்னா பாருங்க, அப்போ அந்த சிந்தையினுடைய வலிமை இந்த முழு சரீரத்தை அங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதனாலதான் இந்த சிந்தைக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த சிந்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தப்படுத்தல, அதாவது சிஸ்டமேட்டிக்கா எவ்வளவு நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அதுதான் முக்கியம். ஆனா சிஸ்டமேட்டிக் சொல்லும் போது நம்ம நீங்க எடுத்த மைண்ட்ல வச்சிருந்தோம், எது கொண்டு வந்துடும் மைண்ட்ல, தேவனுடைய வார்த்தை. சிஸ்டமேட்டிக் சொல்றது அதுதான், நம்ம வேற எதுவுமே நம்ம புதுசா சொல்லல, அதனால நீங்க வேற எதுவோ நினைச்சுக்க வேணாம். சிஸ்டமேட்டிக் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை இருக்குது, பட் அது எப்படி சமயத்துக்கு அந்த சிந்தைக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நாம் நம்மை அங்க அதுல உட்படுத்திக்கிறது, அதுதான் விஷயமே இருக்குது. அப்ப இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்ல, அவங்களால தங்களை அப்படி உட்படுத்திக்கிறதுக்கு முடியாது நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு தேவன் கிருபையில நம்ம வாங்கிடுக்கிறோம். நிச்சயமாக அந்த ஒரு முயற்சி எடுக்கும் போது நாம் அதுல ஜெயிக்கலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப எந்த ஒரு விஷயம் ஆயிட்டாலும் கூட அது சிந்தையில்தான் அங்க ஆரம்பமாகுதுன்னு நம்ம வந்து பாக்குறோம். அதனாலதான் இந்த ஒரு சிந்தைக்கு நாம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு நம்ம பாக்குறோம். அப்போ இந்த சிந்தைக்கு இது வந்துட்டு ஒரு உதாரணத்தின் மூலமா விளக்குறார் சகோதரர். அதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது தாட் அண்ட் திங்கிங் அப்படி கொடுக்கிறார், தாட் திங்கிங் கொடுக்கிறார். சோ தமிழ்ல என்ன சொல்லலாம்னு சொன்னா, தாட் சொல்லும் போது சிந்தை சொல்லலாம், சிந்தைன்னா நமக்கு அதாவது எண்ணம் சொல்லலாம், சரிங்களா, ஒரு எண்ணம் அவ்வளவுதான். சோ இந்த எண்ணம் அப்படியே இருந்துட்டா அதனால ஒரு பிரயோஜனமே இல்ல. அந்த எண்ணம் என்ன ஆகணும்னா, அது உள்ள அப்படியே போய் 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 அப்படியே உருவாகி உருவாகி ஒரு வலை மாதிரி அப்படியே பின்னி பின்னி அப்படியே, அத நம்ம சொல்றோம் இல்லையா, சிந்தனை செய்யறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, யோசனை செய்யறது. யோசனை இருக்குது, பட் அந்த யோசனை என்ன பண்ணிட்டே இருக்கணும், கல்டிவேட், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும் போது பெருக்கிட்டே இருக்கணும், கல்டிவேட், அதுக்கு பேர் கல்டிவேட் நம்ம சொல்றோம். சோ பெருக்கிட்டே இருக்குது, அது விவசாயத்துல அந்த ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, கல்டிவேஷன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இல்ல அந்த விவசாயத்துல அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு பயிரை நம்ம என்ன பண்றது, கல்டிவேட் பண்றோம்னு சொல்லுவாங்க, அதாவது விதைக்கிறது வேற, கல்டிவேட் பண்றது வேற, அதை அருமையா வளர வைக்கிறது, அழகாக வளர வச்சு அதனுடைய பலனை நம்ம எடுக்கிற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அந்த கல்டிவேட்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அங்க அடங்கும். சோ இதுதான் விஷயம், ரெண்டுக்குமே இருக்கிற அந்த மாபெரும் ஒரு வித்தியாசம் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நம்ம எல்லாருக்குமே சிந்தை இருக்குது, எதை குறிச்சு, பிதாவாகிய தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், அவருக்கு நம்ம மனத்தாழ்மையா நடக்கணும், அவருடைய வார்த்தையின்படியே எல்லாமே செய்யணும், நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சோ அதுதான் நமக்கு ஜீவனாக இருக்குது, அதனால தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இது என்ன ஆகணும் சொல்றாரு, அதுதான் அங்க கல்டிவேட் ஆகணும், அது சிந்தை இருந்துட்டா பத்தாது, ஆனா அது என்ன ஆகணும், கல்டிவேட் ஆகணும், அது வந்துட்டு தொடர்ந்து தொடர்ந்து பல முயற்சிகளில அது ஈடுபடுத்தப்பட்டு அது வெற்றி அடையத்தக்கதாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்ம பாக்குறோம். சோ இங்க ஒரு உதாரணத்தின் மூலமா நமக்கு எளிமையா அங்க வந்து கொடுக்கிறார். சோ எனக்குமே சகோதரர் பெஞ்சமின் பார்டன் அவருடைய அந்த ஒரு உதாரணம்லாம் நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சோ அது எந்த ஒரு தேசத்துல எந்த வகையில எந்த தளத்துல இருந்துட்டாலும் ஜனங்களுக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த மாதிரி தான் அவருடைய உதாரணங்கள்லாம் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்கிறோம். சோ அந்த உதாரணங்களை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய பண்ணைகளாக இருக்கிறோம் இல்லையா. அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, தேவனுடைய பண்ணைகளாக இருக்கிறீங்க. என்னது பண்ணை, பண்ணைகளாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், பண்ணைன்னா அது விவசாயத்துல பயன்படுத்துற ஒரு ஒரு தூய்மையான ஒரு வார்த்தை, பண்ணை சொல்றது. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாமே தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம் அப்படி சொல்லும் போது எப்படி? இங்கிலீஷ்ல ஃபார்ம்ஸ். சோ நம்ம எல்லாம் பண்ணைகளாக இருக்கும் போது அப்போ எத்தனை வகையான பண்ணைகள் இருக்குது தேவனுடைய ஜனங்கள் மத்தியில சொல்லும் போது, அங்க ரெண்டு விதமான பண்ணைகள் அங்க இருக்கிறத பத்திட்டு அங்க சொல்றாரு. எங்க படிக்கலாம்னா கலாத்தியர் 6:7. பாருங்க, மனுஷன் எதை விதிக்கிறானோ அதையே அறுப்பான். சரி, என்ன விஷயம்? மனுஷன் எதை விதிக்கிறோம், நம்ம ஏதோ ஒண்ணு விதிக்கிறோம், அதையே தான் நம்ம அறுக்க போறோம். இது சாதாரணமா ஜனங்கள் கிட்ட வழக்கு வழக்குல இருக்கிற பழமொழிகள் கூட நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படித்தான் அங்க இருக்குது. அப்போ இது என்ன, ரெண்டு வகையான பண்ணை சொல்லும் போது, இங்க ஒரு பண்ணை, அதாவது நம்ம சும்மா உதாரணமா நம்ம சொல்லணும்னா, இப்போ நல்லா அழகா இப்போ ஒரு தோட்டக்காரனுடைய பார்வையில அது அனுதினமும் பராமரிக்கப்பட்டு வருகிற அந்த ஒரு பண்ணை எப்படி இருக்கும், அந்த விவசாய நிலம், விவசாய நிலம் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா? அழகுனா எப்படி இருக்கும்? செழிப்புனா எப்படி இருக்கும்? செழிப்பு ஆத்தோரத்துல இருக்கிறது கூட இருக்குது, மழை காலத்துல வளர்றது கூட செழிப்பு இருக்கு, ரெண்டுமே இருக்குங்களா இல்லையா? தோட்டத்துல வளர்றதும் இருக்கு, பராமரிக்கிறதும் இருக்கு. அதே சமயத்துல மழை வரும் போது இல்ல வாய்க்கை ஓரத்துல இருக்கிற அந்த ஒரு தாவரங்கள் கூட செழிப்பா தான் இருக்குது. ஆனா இங்க அப்போஸ்தல் பவுலோஸ் சொல்ற விஷயம் அது இல்ல. இங்க வெஜமீன் பாட்டன் கூட அப்படித்தான் அங்க எடுக்கிறார, நம்ம வந்து பார்க்கணும். அப்ப ரெண்டு விதமான பண்ணை, ரெண்டுமே ஒரு ஒரு குணங்களை உடையதாக இருக்குது. ஒண்ணு நல்லா செழிப்பா இருக்குது, அதே மாதிரி இன்னொன்னு நல்லா செழிப்பா இருக்குது. இது விவசாயி அங்க அருமையா பாதுகாத்துட்டு வர்றாரு, இங்க கூட இயற்கை பாதுகாத்துட்டு வருது. ஆனா என்ன வித்தியாசம் ரெண்டுக்குமே? அழகா இருக்கு, பூத்து குலுங்குது, செழிவா இருக்குது. ஆனா இந்த விவசாயினுடைய பார்வையில அங்க அழகா அங்க பயிரிடப்பட்டு வளர்ந்து கொண்டு வருகிற அந்த தாவரம், அந்த பயிர், அந்த பண்ணை எப்படி இருக்கும்னா, கிளை கிளைக்கப்பட்டு அதுல இருக்கிற தேவையில்லாத இலைகள்லாம் எடுக்கப்பட்டு இல்லையா? இப்ப பாருங்க, இந்த கரும்பு தோட்டம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா அந்த இதெல்லாம் சிதெல்லாம் எடுத்து விட்டு இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப பாக்குறதுக்கே அவ்வளவு அழுமையா இருக்கும். அதே சமயத்துல அந்த மாதிரி கிளை கிடைக்கப்படாத சில கரும்பு தோட்டம் கூட நீங்க வந்து பாக்கலாம், பாக்குறதுக்காக எப்படி இருக்கும், அவ்வளவா நேர்த்தியா இருக்காது. ஆனா ரெண்டுமே விவசாயத்தான் அதை கவனிச்சுட்டு வராரு இல்லையா? சோ அதே போலதான் இங்க. சோ ரெண்டு விதமான பண்ணை இருக்குது. ஒண்ணு அழகா கிளை கிளைக்கப்பட்டு அழகா அதெல்லாமே வந்துட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதுல சுத்தி இருக்கிற தேவையில்லாத சின்ன சின்ன அந்த களைகள்லாம் பிடுங்கப்பட்டு எந்த வித அந்த அதாவது அந்த தாவரத்தை கிடைக்கிற சம்பந்தமான எந்த தாவரமும் இல்லாம, அந்த களை இல்லாம அதை அழகா உரம் போட்டு தேவையான நேரத்துல பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு அது வளரும் போது எப்படி இருக்கும், மிகுந்த கணிகளை கொடுக்கறதாக இருக்கும். அதே சமயத்துல அந்த தோட்டம் பாக்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அது தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அந்த பண்ணை. ஆனா இன்னொரு பண்ணை கூட இருக்குது, அது நம்ம பார்க்கும் போது அதுவும் செழிப்பா தான் இருக்குது. ஆனா அது நீர்கால்கள் இருக்கிற இடத்துல அல்லது நல்லா மழை காலத்துல கூட ரொம்ப செழிப்பா இருக்குது. ஆனா அது எப்படி இருக்கும், அது ரொம்ப சீரற்ற நிலைமையில இல்லையா? கிளைகள் அங்க இங்க அப்படி இப்படி போயிட்டு ஒரு சரியான விதத்துல வளர்ந்துருக்காது. பாக்குறதுக்கு அதுல ஒரு ஒழுங்கு அங்க இருக்காது, நம்ம வந்து பாக்குறோம். சோ இது என்ன குறிக்குது பார்க்கும் போது, இந்த ரெண்டுமே ரெண்டு விதமான குணலட்சணங்களை அங்க குறிக்கிறதாக இருக்குது. ரெண்டுமே ரெண்டு விதமான தேவனுடைய சனங்கள் இடத்துல இருக்கிற ரெண்டு விதமான அந்த ஒரு குணலட்சணங்களை குறிக்கிறதாக இருக்குது பாக்குறோம். சோ ஒண்ணு ரொம்ப அருமையா, அதாவது நம்ம சொல்லும் போது கலாத்தியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, அன்பின் கனி. சோ இந்த அன்பின் கனி அந்த தேவனுடைய சனங்கள் ஒரு வகுப்பார்கிட்ட இருக்கும், இன்னொன்னு கூட இருக்குது மாம்சத்தின் கிரே, அது இன்னொரு வகுப்பார்கிட்ட கூட இருக்கும். அப்ப இந்த அன்பின் கனி இருக்கிற அந்த ஜனங்கள் கிட்ட இருக்கும் போது அது எப்படி இருக்கும், அந்த ஜனங்களுடைய குணலட்சணம் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இல்லையா? அதாவது நம்ம சொல்லணும்னா நம்ம கர்த்தர், நம்ம உதாரணம் அவர் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம கர்த்தர் எப்படி இருக்கிறார், ரொம்ப அவருடைய குணலட்சணங்கள் நம்ம பார்க்கும் போது, அது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், அவருடைய கிரியைகள் எல்லாமே மனுஷன் முன்பாக ரொம்ப அது அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதாக இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். அதுல அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபியுள்ள வார்த்தைகள் நம்ம வந்து பாக்குறோம். சோ அவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து அங்க வந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னொரு வகுப்பார் கூட அங்கே இருந்தாங்க, வேத பாரகர், பரிசேயர். சோ இவங்க எப்படி வளர்றாங்க, இவங்க கூட தேவனுடைய ஜனங்களை தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களை எப்படி வளர்ந்துருக்காங்க, எந்த விதத்திலையுமே அங்க களை எடுக்கப்படாம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிற ஆழமான அந்த அன்பு உணராம அவங்க பாட்டுக்கு அப்படியே வளர்ந்துட்டே இருக்கிறான். அப்ப வளர்ந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய கர்த்தருக்கும் இவங்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் அங்க நம்ம வந்து பார்க்கணும். சோ இதுதான் அந்த குணலட்சங்கள் அடிப்படையிலான அந்த ஒரு வேற்றுமை நம்ம வந்து பாக்குறோம். ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போது அங்க அதாவது அந்த ஒரு பயிரை கல்டிவேட் பண்ணல சரியா. கல்டிவேட் பண்ணலாம் சரியான படிக்கு அதுக்கு தேவையான நேரத்துல தண்ணி கொடுக்கறது, அந்த கிளைகளை வெட்டி எடுக்கிறது, தேவையில்லாத அந்த இலைகளை எல்லாம் நறுக்கி வீசுறது, தேவையான சமயத்துல உரம் போடாதது, இப்படி அநேக காரணங்கள் அங்க இருக்குது. அப்ப இந்த காரணங்களால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பயிர் சரியாக இல்லையா, அந்த கேரக்டர் அந்த குணலட்சணம் அது சரியாக வளரல, சரியானபடி அங்க வளரல. அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுதான் அங்க என்ன ஒப்புமை கொடுக்கிறாருன்னா அது இந்த மாம்சத்தினுடைய அந்த கிரியையை நம்ம வந்து பாக்குறோம் சரியா. தேவனுடைய வார்த்தை நம்ம வந்து பாக்கணும். அப்ப அந்த உரம் தண்ணி இதெல்லாம் எது குறிக்கும்? தேவனுடைய வார்த்தை, அது அவருடைய கிருபை, சூரிய ஒளி, இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதெல்லாம் சரியான படிக்க ஒருத்தருக்கு நம்ம போகும் போது அவர் அதுக்குள்ள ரொம்ப அருமையா அங்க வளர்ந்துட்டு வராரு. நம்ம பாக்குறோம் ரொம்ப அழகா மோல்டிங் ஆகுறார். ஆனா இங்க எல்லாமே கிடைக்குது, கிடைச்சாலும் கூட அங்க என்ன ஆகணும்? அங்க எல்லாம் சரியான விதத்துல கட் பண்ண வேண்டியது கட் பண்ணும். ஆனா கட் பண்றவர் என்ன பண்றது இல்ல, அங்க கவனம் கொடுக்கல. ஏன்னா இவங்க என்ன பண்ணும், அங்க அவருக்கு செவி சாய்க்கும் போது அங்க அதெல்லாம் நடக்கும். ஆனா செவி சாய்க்காதனால அது சரியானபடி அங்க வளரல. நம்ம வந்து பாக்குறோம் அந்த சரியான ஒரு வைராக்கியம் கூட அங்க இல்லாதனா இல்ல, அங்க வர கனிகள் கூட அங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்க இருக்கிறது இல்ல. நம்ம வந்து பாக்குறோம் மொத்தம் ரெண்டு விதமான அந்த பண்ணைகள் குறிச்சிட்டு அங்க வந்து பேசுறது நம்ம வந்து பாக்கிறோம். அப்ப இதெல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் வளர்றது. நம்ம பார்க்கும் போது எல்லாமே அந்த ஒரு சிந்தையினுடைய அடிப்படையில அதுதான் ரொம்ப பாக்குறோம். சிந்தையினுடைய அடிப்படையில அது வளருது நம்ம வந்து பாக்குறோம். அதே போல இன்னொரு ரெண்டு வகையை கூட நம்ம வந்து பாக்கலாம், விதைக்கிறது அறுக்கிறது, அதுல கூட ரெண்டு வகை இருக்கு. சோ என்ன ரெண்டு வகை நம்ம படிக்கலாம் வசனம். கலாத்தியர் 6 அந்த 7 வசனம் அது கீழே அப்படியே வாசிட்டு வாங்க. பாருங்க இப்ப இங்க கூட விதைக்கிறது ஒண்ணு இருக்கு, அறுக்கிறது ஒண்ணு இருக்கு. சோ இது ரெண்டு வகைப்படுது. அதேதான் மேல சொன்ன அதே விஷயங்கள் தான் மறுபடியும் அப்போஸ்தலர் பவுல் இன்னும் கொஞ்சம் வேற விதத்துல அங்க விளக்க ஆரம்பிக்கிறார் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஒரு விதம் நம்ம பார்க்கும் போது மாம்சத்துக்கு ஏற்றபடி விதைக்கிறது கூட இருக்கு, ஆவிக்கு ஏற்றபடி விதைக்கிறது கூட இருக்கு. அப்ப ரெண்டு விதமான விதைப்பு இருக்குது, ரெண்டு விதமான அறுப்பு இருக்கு. அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்னா ரெண்டு குரூப்பாவே பிரிச்சிடலாம். மாம்சத்திற்கு ஏற்றபடி விதைக்கிறது அறுக்கிறது, ஆவிக்கு ஏற்றபடி விதைக்கிறது அதுக்கு. சோ இப்படி ரெண்டு வகையாக நம்ம வந்துட்டு பிரிச்சிடலாம். இங்க பார்க்கும் போது இந்த ரெண்டு வகையில கூட நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அங்க அறுபடி ஆகுது இல்லையா. என்ன விதைக்கிறோமோ அதுதான் அங்க அறுபடி ஆகுது. அப்ப விதைக்கிறது இங்க கூட எது குறிக்குது அப்படின்னா விதை நம்முடைய எண்ணம் குறிக்குது. விதை நம்முடைய எண்ணம் குறிக்குது. நம்ம ஒரு விஷயம் கூட இன்னொன்னு கொஞ்சம் சொல்லலாம். இப்போ என்னன்னு பார்க்கும் போது இப்போ தேவனுடைய இப்ப நம்ம கையில வேதம் இருக்கு இல்லையா. இந்த வேதம் இது நம்ம இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லலாம், நம்ம கையில இருக்கிற வேதத்துக்கு இப்ப நம்ம பாடத்தோட சம்பந்தப்பட்டதா நீங்க சொல்லலாம். என்ன மாதிரி வேற பெயர் கொடுக்கலாம், பரிசுத்த வேதாகமம், வேற என்ன சொல்லலாம், தேவனுடைய இந்த வார்த்தை. இதுக்கு இன்னொரு வகையில் நம்ம பாக்குற இந்த பாடத்துக்கு சம்பந்தப்பட்ட நம்ம எப்படி சொல்லலாம்னா இது அவருடைய சிந்தை. வேதம் அவருடைய நம்ம அப்பாவுடைய சிந்தை தான். அவளுக்கு அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறார், ஆம் அவருடைய ஜனங்கள் வச்சுட்டு அங்க எழுதியிருக்கிறார். நம்ம அவருடைய எண்ணம் தான் இங்க பதியப்பட்டிருக்கு நம்ம வந்து பாக்குறோம். அந்த எண்ணம் நமக்குள்ள கொண்டு போய் நம்ம கல்டிவேட் பண்ணோம். அதுதான் இங்க நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகள். சோ இப்படி இருக்கும் போது இங்க கூட ரெண்டு விதமான அந்த விதைப்பு அறுப்பு அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்ப இது இன்னொரு விஷயம் கூட நம்ம எப்படி பாக்கலாம்னா இப்ப இந்த விதைக்கிறது ஒருத்தர், அறுக்கிறது ஒருத்தர் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. விதைக்கிறது ஒருத்தர், அறுக்கிறது ஒருத்தர், இதை எங்க நம்ம பாக்கிறோம். அது கர்த்தனுடைய அங்க முதலாம் வருகையில சீஸ்திரல் கிட்ட அவர் பேசிட்ட விஷயம் நம்ம பாக்கிறோம். ஆனா இது அந்த விஷயம் பத்தி அங்க பேசல. இது வந்துட்டு எது குறிக்குதுன்னா குணலட்சணம் பத்திட்டு இங்க அப்போஸ்தல் பவுல் பேசிட்டு வர. சோ இங்க இன்னொரு விஷயம் இதே அப்போஸ்தல் பவுல் பேசும்போது நான் நட்டேன், அப்போ இங்க அப்போலோ என்ன பண்ணாரு, தண்ணி ஊத்துனாரு, ஆனா விளை வச்சவர் தேவன் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட அந்த குணலட்சணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். முழுக்க முழுக்க இங்க அந்த ஒரு சிந்தை அது குறிச்சே தான் அங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க பேசிட்டு வருகிறது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஒரு விஷயம் நம்ம யோசிக்கும் போது சகோதர சகோதரர்களே, நம்ம என்ன விதிக்கிறோமோ அதுதான் அங்க அறுபடியாது. அப்ப என்ன விதமான குணலட்சணம் நமக்குள்ளாக அங்க விதிக்கப்படுதோ அதுதான் அங்க அறுபடை அங்க ஆகுறது நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்படி சொல்லும் போது என்ன விதமான அந்த குணம் நமக்குள்ள ஆழமா நம்ம போடுறோமோ அதுதான் என்ன ஆகும், வெளிப்படையாக நம்முடைய குணலட்சணங்களாக அங்க வெளிப்படுகிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு விதை ஊனின பிற்பாடு அது என்ன ஆகும், அழகா வளர ஆரம்பிக்கும். அப்ப என்ன விதிச்சோமோ அதுதான் பின்னாடி அங்க பார்க்கும்போது வெளியே அந்த கனியாக அங்க வெளிப்படுகிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த விஷயத்தை அடிப்படையா வச்சுட்டு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். சோ அது என்ன உதாரணம்னா, விதியிலேயே கூட ரெண்டு விதை கொடுக்கிறார், ரெண்டு வகையான விதை அங்க கொடுக்கிற பாருங்க. ரெண்டு விதமான பண்ணை சொல்றார், ரெண்டு விதமான அந்த விதைப்பு மற்றும் அறுப்பு சொல்றார். அதே மாதிரி ரெண்டு விதமான விதைகள் பத்திட்டு அங்க பேசுற விதைகள்ல கூட அங்க ரெண்டு விதமாக அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ எப்படி ரெண்டு விதமான விதைகள் இருக்குது, ஒண்ணு நல்ல விதை இருக்குது, இன்னொன்னு கெட்ட விதை கூட அங்க இருக்கிறது பாக்குறோம். நல்ல விதை கெட்ட விதை, இது கர்த்தர் அங்க பேசும்போது நல்ல விதை என்ன சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் சொல்றாரு. அப்ப ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக இவங்க ஆயிட்டாங்கன்னா எப்படி ஆயிட்டாங்க, ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆயிட்டாங்கன்னா எப்படி ஆயிட்டாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பாக்குறோம். அது தேவனுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில அவங்க எவ்வளவாக அங்க செவி சாய்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்க ராஜ்யத்தின் புத்திரர்களாக அந்த குணலட்சணத்துக்கு அவங்க மாறிடுக்கிறாங்க நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் கூட யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம விதைக்கிறத சொல்றோம் இல்லையா, விதைக்கிறது ஒரு நல்ல விதை விதைக்கிறோம், அதே போல அறுக்கிறது கூட அதனுடைய நல்ல கனிகள் நம்ம வந்துட்டு அதனுடைய பலனை நம்ம இருக்கிறோம். விதைக்கிறது ஒரு கெட்டதாக இருந்துச்சுன்னா அறுக்கிறது கூட எப்படி இருக்கும், சோ அதே போலதாங்க இருக்கிறது நம்ம பாக்குறோமானா. இங்க விதைக்கிறத பத்தி நம்ம காமனா சொல்லலாம், ஆனா அறுக்கிறதுனா என்ன அர்த்தம், இதை அறுக்கிறோம் நம்ம சொல்றேன் இல்லைங்களா, அறுக்கிறதுனா நம்முடைய குணலட்சணங்கள் வளர வைக்கிறதுல சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஏன்னா விதைக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனா அது மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், விதைச்சதோட விட்டுட்டோம்னா கண்டிப்பா வராது இல்லையா. அப்போ நல்ல ஒரு அறுவடை செய்யணும்னா அந்த இடைப்பட்ட காலத்துல எந்த அளவுக்கு அந்த விதையை நம்ம பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு மிகுந்த பலனை கொடுக்கறதாக இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மிகுந்த ஒரு பலனை நம்ம எப்படி அறுக்கிறது, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் அங்க விதைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொன்றும் இல்லையா, அங்க வசனம் தேவனுடைய வசனம் அங்க விதைக்கப்பட்டிருக்குது. ஆனா அறுவடை ஆகும்போது எப்படி அறுவடை ஆயிருது, விதைக்கப்பட்டது எல்லாருக்குள்ளயும் ஒரே மாதிரி தான் வச்சிருக்கிறா, ஆனா அறுவடை ஆகுது எப்படி அறுவடை ஆகுது, ஒன்னு சபை இன்னொன்னு திரள் கூட்டம், புரியுதுங்களா. அறுவடைன்னு நீங்க நேரம் டிவைன் பிளான் போயிடாதீங்க தயவு செஞ்சு. சோ இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், சில பேர் அங்க சபையாக மாறிடுறாங்க, சில பேர் துறவு கூட்டம் ஆயிடுறாங்க, சில பேர் இரண்டாம் மரணத்துக்கு கூட அங்க போயிடுறாங்க நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதெல்லாமே அந்த அறுவடையில கிடைக்கக்கூடிய பலன் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. ஆனா விதித்திருக்கிறது எப்படித்தான் விதிக்கப்பட்டிருக்குது, ஒரே மாதிரிதான் அங்க விதிக்கப்பட்டிருக்குது. ஆனா பலன் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்ப வித்தியாசமாக அங்க அறுவடை நடைபெற்றிருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். இது எப்படி சாத்தியம், இது எப்படி ஆகுதுன்னா சில உதாரணங்கள் அங்க வந்து கொடுக்கிறார். இந்த உதாரணம் எதிர்நடைய அடிப்படையில் இருக்குன்னா தாட் அண்ட் திங்கிங் சரிங்களா, நம்முடைய எண்ணம் அந்த எண்ணத்தை விருத்தி ஆகுறது. சோ இந்த ரெண்டு விஷயங்கள் அடிப்படையில் தான் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். இது எப்படி நம்ம சொல்லாமனா, இப்போ ஒருவேளை ஒரு உதாரணம், இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்களா, நம்முடைய அடிப்படை தேவைக்கு, நம்முடைய அடிப்படை அன்றாட வாழ்க்கையின் தேவைக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா ஒரு வேலை செய்துட்டு பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம், கண்டிப்பா அது வந்து செய்யணும். ஆனா அந்த எண்ணம் மாத்திரம் இருந்துட்டா போதுமா, என்ன செய்யணும், அதுக்குரிய முயற்சிகள் செய்யணும் இல்லையா. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான நேரம் கொடுக்கணும், தேவையான உழைப்பு கொடுக்கணும், தேவையான ஞானம் கொடுக்கணும். சோ இது எல்லாமே அங்க கலந்திருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுல ரெண்டு வகையை நம்ம வந்துட்டு செய்யலாம், ஒன்னு மனசாட்சியின்படி நம்ம நேர்மையா உழைக்கிறது கூட சம்பாதிக்கிறது கூட இருக்குது, இன்னொரு வகையில சம்பாதிக்கிற ஆளுங்க கூட இருக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே ரெண்டு விதத்தை அங்க குறிக்கிறதானா, ஒன்னே அங்க நம்ம என்ன சொல்லலாம்னா பணம் சம்பாதிக்கிறது தான் அங்க நோக்கம் பாக்குறோம். ஆனா வழி நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரெண்டு வகை அங்கப்படுது. அப்ப இந்த ரெண்டு வகையான வழி எப்படி உருவாச்சு? ரெண்டு பேருக்குள்ளே பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, தேவைக்கு சம்பாதிக்கணும் இருக்குது. ஆனா ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்த எப்படி இருக்குது? ரெண்டு விதமான அந்த வழியில எதனுடைய அடிப்படையில வந்துச்சு? யோசனை, உட்கார்ந்து யோசனை பண்றதுல தான் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ரொம்ப தெளிவா தெரியுது. சும்மா ஒரு உதாரணம் நம்ம வந்து பாக்கிறோம். அதே போல இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்கறாருன்னா, கசப்பான வார்த்தைகள் கூட அங்க வந்து கொடுக்கறாரு. அப்ப நமக்குள்ள இருந்தே சில கசப்பான வார்த்தைகள் கூட வெளிப்படுது இல்லையா? சோ அப்ப கசப்பான வார்த்தை நம்ம யாருக்குள்ளயுமே இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு கசப்பான வார்த்தை. அந்த ஒரு யோசனை, அந்த எண்ணம், அது பற்றின எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. அது யாருமே நம்ம மறக்கிறதே இல்ல, கண்டிப்பா இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில சந்தர்ப்பத்துல அது வருது. அது நம்முடைய பலவீனத்தின் அடிப்படையில, அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி ஆயிடுது. ஆனா இதை நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் என்ன ஆகுது, வெளியே கொண்டு வரும்போது தான் என்ன ஆயிடுது, அது உள்ள இருக்கிற யோசனையாக ஒரு எண்ணமாக இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் என்ன பண்றது இல்ல, யாரையும் அதை டிஸ்டர்ப் பண்றது இல்ல. ஆனா அது வெளியே வரும்போது அது அநேக பிரச்சனைகளை உண்டு பண்றது நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடையில, இந்த எண்ணத்துக்கும் அது வெளி வர்றதுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ள நடக்குது. அப்ப அந்த எண்ணம் உள்ள வந்துருச்சு, ஆனா அந்த எண்ணம் என்ன ஆயிட்டு இருக்குது, உள்ள கல்டிவேட் ஆயிட்டே இருக்குது, கல்டிவேட் ஆயிட்டே இருக்கு. அது அப்படியே யோசனை போயிட்டே இருக்குது, எப்படி அப்படி பண்ணிட்டாரு, இது எப்படி இப்படி பேசிட்டாரு, அப்படி எப்படி பண்ணாரு. சோ இப்படி என்ன ஆயிட்டு இருக்குது, அப்படியே யோசனை மேல யோசனை, யோசனை மேல யோசனை ஆகி ஆகி கடைசியில் அது என்ன ஆயிடும், வெளியே வரும்போது அது ஒரு கசப்பான வார்த்தைகளாக அங்க வெளிப்பட்டுக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இப்படித்தான் அங்க அந்த ஒரு நல்ல விதை அங்க கெட்ட விதை அங்க பிரிச்சு அங்க நமக்கு விளக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நல்ல விதை சொல்லும் போது அது நல்ல குணலட்சணங்களை அடையாளப்படுத்துது. இப்ப இந்த ஒரு நல்ல விதை அல்லது நல்ல குணம் நமக்குள்ள வளரணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனா இங்க பெதர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நல்லது, ஆனா நல்ல ஒரு விதை அதை என்ன செய்யணும், நம்ம நல்ல விதை அப்படியே கையிலேயே வச்சா அது நல்ல விதையா இருக்குமா? நல்ல விதை தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அந்த நல்ல விதை நம்ம வச்சுட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா அதனால எந்த ஒரு பிரயோஜனமே அங்க இல்ல. அது நமக்கு பயன்படையும் படியா நம்ம செய்யணும்னா கொஞ்சம் வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப நல்ல விதை நம்ம போட்டா அருமையான கலர் கலரா பூ வரலாம், அல்லது நமக்கு தேவையான அருமையான கனிகள் வரலாம், வேற எப்படிப்பட்ட பலன் வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஆனா அது கையிலேயே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே அங்க இல்ல நம்ம வந்து பாக்குறோம். அதே போல இங்க கெட்ட சிந்தை கூட இருக்குது, மன்னிக்கணும், கெட்ட விதை இருக்குது. அப்ப இந்த கெட்ட விதை நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால கூட ஒரு பிரயோஜனம் நமக்குள்ள நடக்க போறது இல்ல. அப்ப இந்த கெட்ட விதை இருக்குது, ஆனாலும் அதை என்ன செய்யணும், அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனால அதுல நமக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்க கூடிய அளவுல ஏதாவது வளருமா? ஒண்ணுமே விஷயம் புரியுதுங்களா? நல்ல விதை இருக்குது, கெட்ட விதை இருக்குது. சோ ரெண்டுமே நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல. அதுதான் ரொம்ப சிம்பிளா அங்க நம்ம வந்து பாக்குறோம். சோ ரெண்டுமே இருக்குது, அதாவது ரெண்டு சிந்தையுமே இருக்குது நமக்குள்ள. நல்ல ஒரு குணலட்சணம் வளர்த்துக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுதான் அங்க வந்து சொல்றேன். அப்போ கெட்ட விதை கூட இருக்குது, கெட்ட சிந்தனைகள் கூட சில நேரத்தில் நமக்கு வந்துருது. ஆனா அப்படி இருக்கிறதுனால அது நம்ம பெரிய டேஞ்சர் நமக்கு வந்துட்டு சேர போறதும் இல்ல, பெரிய டேஞ்சருக்குள்ள நம்ம போக போறதும் இல்ல. அதுதான் அங்க வந்துட்டு கொடுக்குறேன். அப்ப என்ன விஷயம், அப்ப இது என்ன பண்ணும், ரெண்டு விதமான இந்த விதைகள் அல்லது ரெண்டு விதமான குணலட்சணங்கள் இருக்கும் போது இதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கும் போது, அந்த நல்ல விதை நம்ம சொல்லும் போது ஆவியினுடைய அந்த கனிகள் சொல்லும், கெட்ட விதை சொல்லும் போது அந்த மாம்சத்தினுடைய கிரியை நம்ம வந்து சொல்லலாம். அப்ப இந்த மாம்சத்தின் கிரியை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே விழுந்து போன சந்ததியில இருந்து வந்தவங்க, உடனே நம்ம உடன்படிக்கையை செய்துட்டதுனால அல்லது ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் நம்ம இந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால நம்ம முழுமையா பரிசுத்தமாயிட்டோம் நம்ம சொல்லவே முடியாது. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அது இருக்குது. அதே சமயத்துல இன்னொரு பகுதி பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை செய்தது நிமித்தமா நமக்குள்ள ஒரு நல்ல கனியை வளர்த்துக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குள்ளயுமே இருக்குது இல்லையா? அதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கூட நமக்கு அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த ரெண்டுமே அங்க இருக்கிறதுனால எந்த ஒரு நன்மை நமக்கு கொடுக்க போறது இல்ல. ரெண்டு விதையுமே இருக்குது, ஆனா ரெண்டுமே அப்படியே நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு நன்மை நமக்கு அதனால ஏற்படுறது இல்ல. அப்ப என்ன செய்யணும், அப்ப அது நல்ல விதை இருக்குன்னா நல்ல விதைக்காக நம்ம நல்ல குணலட்சணம் வளரணும் இல்ல நல்ல கனிகள் வளரணும்னா நம்ம என்ன செய்யணும், அப்ப அந்த நல்ல விதையை நம்ம விதைச்சதோட மாத்திரம் இல்லாமல் அதை ஏதாவது ஒரு வகையில நம்ம கல்டிவேட் பண்ணணும்னு சொல்றாரு. கல்டிவேட்னா அதை ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணோம், பராமரிக்கணும். அவ பண்படுத்தும் போது தான் நமக்கு அது ஒரு நல்ல கனிகளை கொடுக்கறதாக இருக்குது. அதே போல நம்மகிட்ட நகர்கிற நல்ல குணலட்சணங்கள் இருந்தாலும் கூட அதற்கு நல்ல கவனம் கொடுக்கும் போது தான், அதை அருமையான வகையில பண்படுத்தும் போது தான் நமக்கு அது நல்ல குணலட்சணங்களாக வெளிப்படுறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் முன்பாக அதை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ரொம்ப முக்கியமா அதாவது இங்க சொல்லும் போது கேர்ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கிறார், ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம் அந்த ஒரு காரியத்துல நம்ம கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தருணத்துக்கு நம்ம வந்து போறோம். இப்ப அந்த நல்ல அந்த ஒரு விதியை நம்ம முன்னாடியே சொல்றோம், அதை கையிலே வச்சுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை என்ன பண்ணும், விதைக்கணும். விதைச்சிட்டா மாத்திரம் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்ன செய்யணும், அதை பராமரிக்கணும். இல்லையா, சரியான விதத்துல அதை பராமரிக்கணும். பராமரிக்கும் போது தான் நமக்கு அது ஒரு நல்ல பலனை அங்க கொடுக்கறது நம்ம வந்து பாக்குறோம். அது போல நமக்குள்ள நல்ல சிந்தை இருக்குது, ஆனா அந்த சிந்தை அப்படியே இருக்குது இருக்குது, எனக்குள்ள நல்ல சிந்தை இருக்குது நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறாக அதை என்ன செய்யணும், அந்த சிந்தையை வளர்த்து கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளில நம்மை அர்ப்பணிக்கணும். அது நம்ம அப்பா கிட்ட கேட்டு அந்த சூழ்நிலைகள் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த சூழ்நிலைகள் வரும்போது சூழ்நிலை மத்திய நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்டதான அந்த கனி வளர்வதற்கு ஏதுவாக நாம் யோசிச்சு 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 எப்படி இதை மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொள்ளலாம் யோசிச்சு யோசிச்சு என்ன செய்யணும், அந்த குணத்தை அப்படியே 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 அடுக்கிட்டே வரும்போது கண்டிப்பா ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிந்தை விட்டு, அந்த மாம்ச சிந்தை விட்டு, அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் விட்டு நம்ம ஆவிக்குரிய அந்த சிந்தை வளர்றதுக்கு ஏதுவாக அங்க இருக்கும் நம்ம வந்து பாக்கணும். அப்ப அதே மாதிரிதான் நமக்குள்ள கெட்ட சிந்தை வந்துருச்சு, ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம். இங்க வேற அழகா அந்த ஒரு சஜஷன் கொடுக்கிறார். இப்ப நம்ம சில நேரத்துல என்ன பண்ணிடுவோம்னா, நமக்குள்ள ஒரு தவறான சிந்தை வந்துருச்சுன்னா மண்டை போட்டு உடச்சுக்கிட்டு இருப்போம். சே, எப்படி எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிந்தை வந்துருச்சு, எப்படி இப்படி வந்துருச்சு, போயிட்டு அப்படி இப்படி ரொம்ப அதுக்கு உண்மைத்தான், அது ரொம்ப நம்முடைய மனசனுடைய அந்த பாதிப்பு குறிக்குது. நம்ம தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுல அந்த ஒரு அடையாளம் இருக்குது. ஆனா இங்க பதிலா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு சிந்தை வரும்போது, கெட்ட சிந்தை வரும்போது நீங்க அது கூட ஃபைட் பண்ணாதீங்க, சண்டை பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. அது கூட நீங்க போராடிட்டு இருக்காதீங்க. அந்த கெட்ட சிந்தையோட நம்ம என்ன பண்ண வேண்டாம், போராட வேண்டாம். அந்த மாம்ச சிந்தையோட நீங்க போராடிட்டு நிக்க வேண்டாம், அந்த சிந்தையோட நிக்க வேண்டாம் சொல்றாரு. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். இது நம்ம சகோதரர் ஏற்கனவே நமக்கு அநேக முறை சொல்லிருக்கிறாங்க. ஏன்னா மேல நம்ம தலைக்கு மேல பழக்கிற அந்த பறவைகள் குறிச்சு நமக்கு கவலை இல்லை, ஆனா அது நம்ம மேல தலையில கூடு கட்டாம பாத்துக்கிறது நம்முடைய பொறுப்பு. நமக்கு சும்மா ஒரு உதாரணம் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப நமக்குள்ள வருகிற அந்த கெட்ட சிந்தைகள் குறிச்சு நம்ம ரொம்ப பரிதவிச்சுட்டு அதோட போராடிக்கிட்டே நம்ம இருக்க வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன, அப்படி ஒருவேளை நம்ம பண்ணோம்னா அது என்ன சொல்றாருன்னா, அது வளர ஆரம்பிக்கும் சொல்றாரு. அது அப்படியே போராடிட்டே இருக்கிறதுனால அது வளர ஆரம்பிச்சுட்டே இருக்கும் சொல்றாரு. அப்ப அதனால இங்க என்ன பண்ண சொல்றாருன்னா, அதுக்கு பதிலாக நீங்க அதுல கூட போராடுறத விட்டுட்டு நீங்க வேற மாதிரியான வழியை கையாளுங்க சொல்றாரு. அந்த நேரத்துக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைகள் சிந்திங்க, தேவனுடைய துதித்து பாடுற அந்த பாட்டுகள் குறிச்சு நீங்க சிந்திங்க, அல்லது அவருடைய பரிசுத்தவான்கள் குறிச்சு சிந்திங்க, அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிற அநேக அந்த ஒரு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ருசிச்சிருப்போம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மைண்டுக்குள்ள போட்டு நீங்க சிந்தை பண்ணுங்க. மத்தபடி நீங்க இதோட நீங்க போராடிட்டு இருக்க வேண்டாம். போராடுறதுனால கண்டிப்பா அந்த ஒரு கெட்ட விதை, அது அதாவது அந்த கெட்ட சிந்தை, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் சொல்றேன். அது வளர்ந்துட்டே தான் இருக்கிறதுனால அது கூட நீங்க போராட வேண்டாம், மாறாக அதை விட்டு வெளியே வந்துருங்க சொல்ற. அதனால பொதுவா அப்போ இதுல மறைமுகமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி பேட் தாட்ஸ் வரும்போது, கெட்ட சிந்தை வரும்போது அதை டிஸ்கரேஜ் பண்ணுங்க சொல்றாரு. நல்ல சிந்தைய அந்த சமயத்துல என்கரேஜ் பண்ணுங்க சொல்றாரு. நம்ம எல்லாருக்குள்ளே ரெண்டுமே இருக்குங்களா இல்லையா? ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் ரெண்டு விஷயமே சொல்றாரு, எனக்குள்ள ரெண்டு விதமான எண்ணம் இருக்குது. ஒண்ணு நல்லது செய்யணும்னு இருக்குது, அதே சமயத்துல இந்த தீமைய வேண்டாம்னு சொல்லி வெறுக்கிற சிந்தையும் இருக்குது. ஆனா முடியுதா? அவரால் அது முடியறதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறதா அவரு சொல்லும் போது அப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது அவசியமா இருக்கு. அப்போ இந்த நல்ல சிந்தை வளர்த்துக்கிறதுக்கு ஏதுவாக நாம் சில விஷயங்கள் அங்க செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப இந்த மாதிரி கெட்ட சிந்தைகள் வரும்போது முழுக்க முழுக்க அதோட போராடுறத விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற நல்ல அந்த ஒரு சத்தியத்தின்படியான இருக்கிற குணலட்சணங்களை நம்ம என்கரேஜ் பண்ணலாம், அதை ஊக்கப்படுத்தலாம், அந்த குணத்தை ஊக்கப்படுத்தலாம். அதுக்கு தேவையான உரம் போட்டு அதுக்கு அழகா கொத்தி விட்டு வளர்க்கிற வேலை பண்ணலாம். அதுதான் அது தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுதான் அங்க வந்துட்டு செய்யணும். ஒருவேளை அது நம்ம செய்யலைன்னா அல்லது இந்த கெட்ட சிந்தையோட நம்ம போராடிட்டே இருக்கிறோம்னா சோ அது எப்படி வளரும், அது கூட நம்ம போராடிட்டே இருக்கும்போது எப்படி வளரும் சொல்றாருன்னா, இப்போ ஒரு வாழைக்கண்ணை நம்ம வச்சா என்ன பண்ணோம், ஒரு வாழைக்கண்ணை நம்ம வெட்டும் போது என்ன ஆகும், அது வளரும், பக்கத்துல இன்னொன்னு உண்டு பண்ணும், இன்னொன்னு உண்டு பண்ணும், இப்படி உண்டு பண்ணிட்டுதான் அது இருக்கும் நம்ம வந்து பாக்குறோம். இது போலதான் நமக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தைகள் அது எந்த அளவுக்கு நம்ம அது கூட போராடுறது, வெட்டுறதுன்னு என்ன அர்த்தம், போராடிட்டே இருக்குது, மல்லு கட்டிட்டே நிக்கிறது, மாறாக அதை வந்துட்டு நம்ம வெறுக்கணும் அதெல்லாம் இருக்குது. ஆனா அதோட நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறது போது அது தளைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அது மீண்டும் மீண்டும் தளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால தான் என்ன சொல்ல, அங்க கவனம் கொடுக்கறத விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம அதாவது என்கரேஜ் நம்முடைய அந்த நல்ல குண லட்சணங்களை வளர்த்து கொள்வதற்கு ஏதுவாக நம்மளை அங்க என்கரேஜ் பண்ணணும், அதுதான் அங்க வந்துட்டு சொல்லுகிறத நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நமக்குள்ள இருக்கிற நல்ல சிந்தைகள் பத்தாது, அதை என்ன செய்யணும், சிந்திச்சுட்டே இருக்கணும், அந்த நல்ல சிந்தையை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படி நமக்குள்ள வளர வைக்கிறது, வளர வைக்கிறது நல்ல எண்ணம் இருக்குது சந்தோஷம், ஆனா அதை வளர வைக்கிறதுக்கு ஏதுவாக நாம் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது யாருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நம்ம எடுக்கலாம் உதாரணம் பார்க்கும் போது, நம்முடைய கர்த்தருடைய வாழ்க்கையில அந்த ஒரு உதாரணம், ஒரு உதாரணம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பின்னாடி இந்த ஒரு பாடம் முழுக்க நமக்கு அநேக ஆலோசனைகளை அங்க கொடுக்கிறார். கண்டிப்பா சமயம் கிடைச்சதுன்னா இது நம்ம நினைவு கூறுதல் நாளுக்கு பிற்பாடு நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடம் அங்க இது, ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் நம்ம எதிர்த்து போராட வேண்டியது அல்லது நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த ஒரு உதாரணம் நம்ம எடுக்கலாம். இப்ப நம்ம கர்த்தர் எப்படி இந்த கெட்ட சிந்தைகளோடு போராடினார் அல்லது நல்ல சிந்தையை அவருக்குள்ள எப்படி வளர வச்சார், ஒரு உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம எடுக்கலாம். இப்போ கர்த்தர் 40 நாள் அங்க உபவாசம் இருந்துட்டு வரும் போது அங்க சாத்தான் என்ன பண்ணிட்டார் இல்லையா, சோதனைக்கு அங்க உட்படுத்தினார் நம்ம கர்த்தரை நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. அப்ப இது எப்படி நேர்ல வந்துட்டாரா இல்ல, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, சிந்தையில தான் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பாக்குறோம். நம்ம நேர்ல வரல, இன்னைக்கு கூட நம்ம முன்னாடி எப்படி நினைக்கிறா சாத்தான், நம்முடைய சிந்தையில தான் அங்க எல்லாமே செய்கிறத நம்ம வந்து பாக்கிறோம். சோ இந்த சிந்தையை இப்போ சாத்தான் எப்படி செய்யறான்னா, சாத்தானுடைய ஒரு முக்கியமான குணம் எப்பயுமே ஒரு கெட்ட சிந்தையை, இப்போ தேவன் இதுக்கு ஆப்போசிட் பண்றாரு அதை பாக்கலாம், ஆனா சாத்தானுடைய ரொம்ப முக்கியமான குணம் இந்த கெட்ட சிந்தையை வளர நமக்குள்ள வளர வைக்கிறதுல ரொம்ப எளிமைத்தான் அவர் பண்றாரு, ரொம்ப எல்லாம் நம்ம கிட்ட மல்லு கட்டி நிக்கிறது இல்ல. எப்படின்னா ஒரு கெட்ட சிந்தை ஜஸ்ட் அப்படி போட்டு போயிடுவார் அவ்வளவுதான், மத்தபடி அவர் வேற எதுவுமே பண்ண மாட்டார். ஒரு கெட்ட சிந்தையை நமக்குள்ள போட்டுருவார், ஆனா அவர் என்ன பண்றது இல்ல அதுக்கு, அதுக்கப்புறம் அவரு பெரிய அளவுல கவனம் குடிச்சுட்டு அதை எப்படியா நமக்குள்ள வளர வச்சுட்டு அது பெரிய கனியா கொண்டு வரணும், அதெல்லாம் அவர் பண்றதே இல்ல. ஒரு உதாரணம் நம்ம வந்து பாக்கலாம். இப்ப யூதாஸ் கர்த்தரை காட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு சிந்தை வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த சிந்தை சாத்தான் என்ன பண்ணிட்டான், உள்ள உருவாக்கிட்டான். ஆனா உருவானதுக்கு பிற்பாடு இப்ப முழுக்க முழுக்க அங்க யார் தான் போயிட்டே இருந்தது, சாத்தான் அப்ப என்னதான் பண்ணா, அமைதியா உட்காந்து வேடிக்கைதான் பாக்குறாரு. ஏன்னா சாத்தானுடைய கோல் என்னன்னா, அவனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இலக்கு நம்முடைய அந்த சிந்தை அதுதான், அதுக்குள்ள போட்டணும், அதுக்குரிய சூழ்நிலைகள் அங்க ரெடியா வச்சிருப்பார், அவ்வளவுதான், வேற என்ன பண்ண மாட்டார். போட்டு அவர் பாட்டு கமலையிடுவார், அது என்ன ஆகும், அப்படியே கல்டிவேட் ஆகும், அப்படியே சிந்தை சிந்தை போய் போய் யூதாஸ்காரியத்துக்குள்ள கத்திரை காட்டி கொடுக்கணும் என்ன, திடீர்னு வரல இல்லையா, திடீர்னு வந்துச்சா இல்ல, சின்னதா உள்ள வந்துச்சு, இடம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சாத்தான் அமைதியிட்டார். ஆனா அப்படியே பெருகி 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 இப்ப அந்த நம்ம கத்திர சொல்லும் போது அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு, இப்போ இந்த யூதாஸ் கெட்டின் மகன் தான், ஆனா இப்போ யூதாஸ்க்கும் சாத்தானுக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படி ஆயிடுச்சு, சாத்தான் முதல்ல இவருக்கு எப்படி இருந்தாரு, ஒரு சிந்தை தூண்டுற அளவு தான் இருந்தாரு இல்லையா, அப்ப சாத்தான் கையில இவர் எப்படி இருந்தாரு, ஒரு சின்ன பாத்திரம் ஆயிட்டாரு, ஆனா இப்ப இவர் என்ன ஆயிட்டாரு, சாத்தான் இப்ப என்ன ஆயிட்டாரு, லூசிபருக்கு, அவரு ஒரு கையால் மாறியாட்டார். பாருங்க இப்படித்தான் அங்க நடக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் கூட நம்ம அடிப்படை சத்தியம் பார்க்கும் போது அவ்வளவுதான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். இன்னைக்கு பொய்யிக்கு பிதா சாத்தா நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. சோ இவன் வந்துட்டு விதைச்ச பொய், ஆனா இப்ப எப்படி ஆயிருக்கு ஜனங்களுக்குள்ள எப்படி ஆயிருக்குது. இப்ப அவருக்கு டாக்டர் அவரு வந்துட்டு அவருக்கு இவர் என்ன பண்ணிடுவாங்க, போதிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த தீமையுடைய அனுபவத்துல அந்த அளவுக்கு ஜனங்கள் வளர்ந்துருக்காங்க. சோ அதே போலதான் இது விஷயம் நம்ம கொஞ்சம் நல்லா ஆலோசனை பண்ணா புரியும் இந்த விஷயம். அவ சாத்தானுடைய அந்த ஒரு குணம் என்னன்னா, டக் அப்படி ஒரு இன்சைட் பண்ணி விடுறதா அவருடைய வேலை, மீதி எல்லாம் நாமளே பண்ணிடுவோம். அதுதான் அங்க நடக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதே தான் இங்க கர்த்தருக்குள்ள செய்யறதுக்கு கூட அவன் பெரும் முயற்சி அங்க எடுக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய பிளான் அங்க வச்சிருப்பான்னு நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனாலதான் அங்க கர்த்தர் அதை எதிர்கொண்ட விதம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில அங்க எதிர்கொண்டார் நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த வசனம் நம்ம படிக்கலாங்களா, மத்தேயு 4 அதிகாரம். பாருங்க இது முதல்ல அவருக்கு நடந்துட்ட சோதனை. இப்போ நல்ல பசி 40 நாள், ஏன்னா அவரும் நம்மை போலதான் பாடுள்ளவராக இருந்தார். கண்டிப்பா அவருக்குள்ள நல்லா பசிச்சிருக்கும். ஆனா இந்த சமயத்துல ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், உடனே சாத்தான் என்ன பண்றான், அந்த தோணுது இவருக்கு தோணும் போது என்ன பண்றான், ஒரு சிந்தை தோணும் போது அங்க கொண்டு வந்து அழகா ஒரு சொல்யூஷன் வைப்பார் சாத்தான். தோணலன்னு அங்க கொண்டு வந்து சொல்யூஷன் வைக்க மாட்டார். அது அவருடைய முக்கியமான இன்னொரு டாக்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அது, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம கிட்ட அவரு எதிர்கொள்ற விதம். அப்ப அந்த சிந்தை அங்க கர்த்தருக்குள்ள வந்திருக்கும் போது உடனே ஒரு சொல்யூஷன், ஏன் நீங்க என்ன பண்ணலாம், வல்லம் இருக்குதே உங்களுக்கு, கல்லெல்லாம் என்ன பண்ணிடும் நீங்க, அப்ப மைக்கு சாப்பிடலாமே, தப்பு இல்ல கண்டிப்பா செய்யலாம், அவருக்கு வல்லம் இருக்குது. ஆனா கர்த்தர் அங்க எதிர்கொண்ட விதம் ரொம்ப வித்தியாசமான விதம். அவர் அங்க தேவனுடைய வார்த்தை அங்க கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறார். 2வது நம்ம போலாம். பாருங்க கண்டிப்பா தேவன் இவரை காப்பாத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா அப்படி இருக்கும்போது சாத்தானை இப்ப எதிர்த்து கொண்டு வந்து வைக்கிறான். சோ அதே சம்பந்தமான விஷயமே கொண்டு வந்து வைக்கிறான், அதுக்கு ஒரு சொல்யூஷனே அங்க கொண்டு வந்து வைக்கிறான். சோ இன்னொரு சோதனை நம்ம படிக்கலாம். பாருங்க இப்ப இந்த இதுவும் ஒரு வித்தியாசமான வகையில நேர்ந்துட்ட சோதனையை நம்ம பாக்குறோம். அப்ப இது நம்ம கர்த்தர் எதிர்கொண்ட விதம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா எதிர்கொண்ட விதத்துக்கு வேற ஒரு சொல்யூஷன் கூட இருக்குது. அதுதான் இன்னைக்கு நமக்குள்ள தோணுகிற எண்ணங்கள், அதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா நம்ம வந்து பாக்குறோம். கர்த்தருக்குள்ள தோன்ற எண்ணங்கள் வெளிப்படையே நமக்கு தெரியுது. அவர் அது அவரு ரொம்ப சிம்பிளா தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டு அங்க அதை ஜெயிச்சிட்டா நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நமக்குள்ள இதே போல ஒரு சிந்தை வரும்போது இங்க நாம் எதிர்கொள்ற விதம் அங்க வேற மாதிரி இருக்கிற மாதிரி தான் அங்க சகோதரர் கொடுக்கிறாரு. எப்படி இருக்கலாம், இப்ப கர்த்தர் எப்படி ஒரு வேலை சிந்திச்சிருக்கலாம், அப்படி சிந்திச்சாலும் அது வந்துட்டு நியாயமானதாக இருந்திருக்கும். நம்ம பார்க்கும் போது இப்போ நம்ம கர்த்தர் அப்படி சிந்திக்கிறதுனால ஏதாவது தவறு இருக்குமா, நம்ம கர்த்தர் அப்படி சிந்திக்கிறதுனால நமக்குள்ள அது ஏதாவது அவர் தவறாயிடுமா, தவறு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. சோ எப்படி எல்லாம் அவரு சிந்திச்சுக்கலாம் அப்படின்னா, நான் என்னோட பசிக்கு இந்த கல்லெல்லாம் அப்பமாக சாப்பிடலாம், அதை நீ சொல்லுங்கிற அவசியம் இல்ல, நீ பின்னுக்கு போ நான் சாப்பிட்டு போயிடுறேன். நான் அப்படி ஒரு வேலை செய்ததுனால என் தகப்பன் என்ன பண்ண மாட்டாரு, நீ ஏப்பா இப்படி பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா சாப்பாட்டுக்கு, அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா அப்படி கேட்பாரா, தேவன் அப்படி கேட்கறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்ம கர்த்தர் அந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கே சாப்பிடலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனை இல்ல நம்ம வந்து பாக்கலாம். அதனால தேவன் கண்டிப்பா வருத்தப்பட போறதே இல்ல நம்ம வந்து பாக்கலாம். சோ ரெண்டாவது, ஆனா அது கர்த்தரை விரும்ப மாட்டார், அது ஒரு விஷயம் அவருக்குள்ள இருக்குது. தேவன் இத இப்படி நான் செய்யறத விரும்புறதில்ல, அது இருக்குது, ஆனா அப்படி செய்யறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இருக்குது. அது தாங்க யோசனையில் நம்ம வைக்கிறோம். அடுத்தது, ஒருவேளை நான் அப்படி செய்துட்டா கூட என் பிதா வந்துட்டு, எப்பா நீ ஏப்பா இப்படி செய்துட்ட, இப்படி செய்ய வேண்டாம், இது சாத்தான் உன்னை வந்துட்டு வஞ்சனைக்குள்ள கொண்டு போறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கிறான், நீ அதனால இப்போ நீ அதை செய்ய வேண்டாம், நீ அப்புறமா கூட செய்துக்கலாம், இப்போ நீ அந்த மாதிரி முயற்சியில இறங்க வேண்டாம். சோ இப்படி கூட தேவன் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒருவேளை அங்க தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி கூட செய்யலாம், அல்லது தடுக்காம கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நான் அப்படி செய்யறது என் பிதாவுக்கு சித்தமா இருக்குமா, இதெல்லாம் அவருக்குள்ள போயிடுச்சா, புரியுதுங்களா? இதெல்லாமே இப்ப நம்ம ரெண்டு விஷயம் நம்ம யோசிச்சோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு விஷயமே நம்ம கர்த்தருக்குள்ள போயிருக்குமா, நான் இப்படி செய்யறதுனால என் பிதா கண்டிப்பா செய்ய மாட்டார், ஆனாலும் அவருடைய வார்த்தை இப்படி இருக்குது, அதனால என்ன பண்றேன் நான் நீ சொன்ன மாதிரி நான் பண்ண போறதில்ல, நான் வெயிட் பண்றேன், நான் தேவனுக்காக நான் என் அப்பாவுக்காக நான் வெயிட் பண்றேன், பட் நான் இப்போ அதை செய்ய போறதில்ல, ஏன்னா அவருடைய வார்த்தை தான் அங்க ஜீவன் கொடுக்கறதாக இருக்கும் போது நான் இது போயிட்டு அங்க செய்யணுங்கிற அவசியம் இல்ல. சோ அடுத்தது இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், ஒருவேளை நான் அப்படி செய்யும் போது என் பிதா வேற ஒரு விதத்துல எனக்கு உதவி பண்றதுக்கு அவர் வளரா இருக்கிறார், அதுல மாற்றம் இல்ல, ஒருவேளை அப்படி கூட அவரு செய்யலாம், அப்ப நான் இந்த மாதிரி மெத்தட் நான் யூஸ் பண்ண போறது இல்ல, நான் என்ன பண்ண போறேன், வேற மெத்தட் நான் யூஸ் பண்ணிட்டு நான் என்னுடைய அப்பத்தை என்னுடைய பசியை நான் ஆற்றிக்கொள்ள போறேன். சோ இப்படி கர்த்தர் ஒரு வேலை நினைத்திருக்கலாம். ஒரு கற்பனை சொல்றார், இப்படி எல்லாம் கூட அவருக்குள்ள வரலாம், இப்படி எல்லாம் வரலாம் சொல்றாரு. சோ இதெல்லாம் வருது, ஆனா இப்படி நம்ம கர்த்தருக்குள்ள வந்திருக்குமா, ஒரு கேள்வி போடுறார். இந்த மாதிரி சிந்தை அந்த நம்ம கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அங்க பேர் என்ன சொல்றாருன்னா, 1% கூட அது வாய்ப்பே கொடுக்கல சொல்றாரு. இந்த மாதிரி சிந்தைக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்க இந்த அப்பம் கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாம், நல்லதுதான், ஆனா கர்த்தர் சொல்றார் இல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் சொல்றார். ஆனா இவர் இது சொல்றதுக்குள்ள இவருக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் போயிருக்குமா, என் பிதா எனக்கு அப்படி நான் செய்துட்டாலும் கண்டிப்பா அவரு தடுக்க போறதில்ல, அல்லது வருத்தப்பட போறதில்ல, அல்லது ஏன் இப்படி செய்துட்டேன்னு கேட்க போறதில்ல, ஆனாலும் நான் என் பிதா இப்படி வார்த்தை வச்சிருக்கிறதுனால நான் இந்த வார்த்தையின்படி நான் அப்படி செய்ய போறதில்ல, இப்படி சிந்தை போயிருக்குமான்னு பார்க்கும் போது அங்க நம்ம கருத்துக்குள்ள போக வாய்ப்பே இல்ல சொல்றேன். ஆனா நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்கும் போது நமக்குள்ள என்ன ஆகும், நமக்குள்ள இந்த சிந்தை வருது, அதுதான் விஷயம். சோ இதுதான் என்ன கொடுக்கறாருன்னா, பிளான்டிங் சொல்றார். பிளான்டிங்னா என்ன இருக்குது, விதை இருக்குது, கையில இருக்குது, அது இருக்கிற வரை எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அதை எடுத்து நம்ம ஊனும் போது இல்லையா, அது நம்ம பயிரிடுறதுக்காக ஊனும் போதான் என்ன ஆகும், வளர ஆரம்பிக்குது, அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப அந்த யோசனை வருது நமக்கு, ஆனா அந்த யோசனையை நம்ம என்ன பண்றது, இல்ல இப்படி செய்யலாம், இல்ல அப்படி செய்யலாம், சரி இந்த மாதிரி செஞ்சிருந்தா கூடாது தேவன் பிரியப்படுவார், இல்ல இப்படி செஞ்சுட்டு கூட நம்ம இப்படி கூட வரலாம், சோ இந்த மாதிரி அநேக யோசனைகள். இப்ப இது நான் சொல்றது காமனா சொல்றோம், நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இந்த ஒரு யோசனை நம்ம கருத்துல எதிர்கொண்டது நமக்குள்ள வருகிறது, நாம எப்படி எதிர்கொள்றோம், புரியுதுங்களா இந்த ரெண்டு வித்தியாசம்? ஏன்னா இதுதான் இந்த பாடத்தினுடைய ரொம்ப ஆழமான விஷயம். இது நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் இது நாம இந்த மாதிரி சிந்தைகள்ல இருந்து வெளியே வரவே முடியும், புரியுதுங்களா? அப்ப இங்க கர்த்தருக்குள்ள அந்த மாதிரி சிந்தைகள் வந்துச்சு, ஆனா அவர் எதிர்கொண்ட விதம் டக்குன்னு தேவனுடைய வார்த்தையை தான் அங்க வச்சிருக்காரு, வேற எதுவும் அவர் பேசுறது இல்ல, வேற எந்த சிந்தைக்கும் அவர், அதாவது வேற எந்த யோசனை செய்யறதுக்கும் அவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஆனா சாத்தான் என்ன பண்றான், ஒரு யோசனையை கொண்டு வந்து வைக்கிறான், ஆனா அந்த யோசனையை மேலும் மேலும் யோசிச்சு கடைசியில ஒரு நல்ல முடிவு எடுக்கல, கண்டிப்பா கட்டுத்தர அப்படித்தான் எடுப்பார், ஆனா அதுக்கு அந்த கேப் அங்க கொடுக்கறதே இல்லை. ஒருவேளை அப்படி கொடுக்கும் போதுதான் மிகப்பெரிய வஞ்சனை அங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இங்க உதாரணம் நம்ம எப்படி சொல்லலாம்னா, எங்க ஏதேன் தோட்டத்துல அங்க ஏவாளுக்குள்ள நடந்த அந்த ஒரு வஞ்சனை எப்படி இருந்துச்சு, உடனே டக்குன்னு போயிட்டு சாத்தான் சொன்னது போய் பொறிச்சிட்டாங்களா, இல்ல பழத்தை பாக்குறாங்க, பாம்பு கிடைக்குது, அது போகுது, அது போகுது, கொஞ்ச நேரம் வரைக்கும் ஒன்னும் நடக்கல. என்ன சொன்னாரு தேவன், இப்படி எல்லாம் சொன்னாரு, அதுக்கு ஏதாவது நடக்குமா பாருங்க. சின்ன என்ன ஆகுது, அப்படியே வளர வைக்கிறார். டக்குன்னு அதை கட் பண்ணும். இப்போ அங்க பாம்பு அப்படி சாப்பிட்டுட்டு போகும்போது உடனே என்ன பண்ணிருக்கணும், ஆதாம் சொன்ன வார்த்தையை டக்குன்னு மைண்ட்ல கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காரு. அப்போ என்ன கொண்டு வந்திருக்கணும், இல்ல 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 இல்ல, நீ சாப்பிட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. தேவன் என்ன சொல்லிட்டாரு, இத புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் கட்டளை. அதுக்கு மேல நான் எதுவும் யோசிக்க விரும்பல. அவ்வளவுதான், டக்குன்னு வெளியே அவரு எஸ்கேப் அந்த இடத்துல இருந்து ஆயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே அங்க வந்திருக்காது. அப்ப நமக்குள்ள நடக்கிற இன்னைக்கு அநேக பலவீனங்கள், அநேக பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே காரணமே இதுதான் இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த சிந்தை வருது, ஆனா அதை மேல 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 அப்படி இருக்கலாமா, இப்படி இருந்திருக்கலாமா, இப்படி ஒரு வேலை இருந்திருக்கலாமா, என்ன ஆகுது இது, அப்படியே அழக வேர் விட்டு கிளை விட்டு பூ விட்டு காய் விட்டு கடைசியா அது அப்படியே பெரிய விருட்சமாக அங்க வளர்ந்துருது நம்ம வந்து பார்க்கோம். சோ இதுதான் அங்க கர்த்தர் எதிர்கொண்ட விதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப நமக்கு சிந்தை வருது, எல்லாருக்கும் சிந்தை வரும், கண்டிப்பா நம்ம எல்லா பலவீனர்கள் தான் அந்த சிந்தை வரும். ஆனா அந்த சிந்தையை நம்ம என்ன பண்ண கூடாது, அதாவது விதை விதை என்ன பண்ண கூடாது, எடுத்து விதைக்க கூடாது. விதைச்சிட்டோம்னா என்ன ஆயிடும், அதுக்கு மேல பேசவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா எப்படியாவது என்ன ஆயிடும், ஆமா வளர்ந்துட்டு மண்ணை விட்டு பேத்து எடுத்துக்கிட்டு மேல எப்படியாவது வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு நம்ம இடம் அந்த கேப் நம்ம கொடுக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம பாக்குற பாடம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள இருந்துட்டு மாபெரும் அந்த ஒரு சிந்தை. அப்ப கண்டிப்பா இந்த ஒரு சிந்தை நமக்குள்ள நம்ம வளர்த்து கொள்ளும் போது, அதாவது அந்த கெட்ட சிந்தைகள் நமக்குள்ள வளரும் போது, நம்ம சகோதரர்களை பற்றியோ சகோதரிகள் பற்றியோ வேற எந்த காரியங்கள் பற்றியோ எதுவாக இருக்கட்டும் அது வரும் போது, அதுதான் அந்த ஒரு வார்த்தை எங்க அப்போஸ்தலர் பவுலு சொல்லும் போது, உண்மை உள்ளவைகள் அவைகளோ இல்லையா, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டார்கள். கடைசியை முடிக்கும் போது அவைகளையே சிந்தித்துக் கொண்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், இதை நம்ம எதிர்ப்பதமா கொஞ்சம் யோசிக்கும் போது அதையவே சிந்திச்சுட்டுங்கன்னா அப்ப இங்க ஆப்போசிட்டா என்ன யோசிக்கலாம், வேற எதுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க, ஒரு கேப் கூட நீங்க என்ன பண்ணிட வேண்டாம், விட்டுற வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியம். விட்டோம்னா தான் என்ன ஆயிடும், அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் சகோதர சகோதரிகளே. சோ நம்ம கர்த்தர் இப்படித்தான் அங்க எதிர்கொண்டார். அதனாலதான் அவர் என்ன ஆயிட்டார், அவருக்குள்ள அந்த கெட்ட சிந்தனைகள் போயிட்டு வேறுபடுறதுக்கு அங்க அனுமதிக்கவே இல்லை. முதல்ல அங்க வரும்போது என்ன பண்ணிடுறாரு, டக்குனு பிரேக் பண்ணிடுறாங்க, ஒரு கட் போட்டுறாரு. நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு இந்த ஒரு தீமை நிறைந்த உலகத்துல வாழும் போது நமது மத்தியில அநேக விதமான பிரச்சனைகள், பலவீனங்கள், கெட்ட கெட்ட சிந்தனைகள் எல்லாமே வரும். நமக்குள்ள வரவே வராது, நம்ம யாருமே சொல்றது இல்லை, கண்டிப்பாக வரும். ஆனா அது எப்படி ஒரு நம்முடைய இந்த ஓட்டத்திலிருந்து வழிவிலக செய்துன்னா, நம்ம அதை உள்ள அனுமதிக்கிறோம், உள்ளே நம்ம அனுமதிச்சுட்டு அதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அது பெரிய பிரச்சனையாக அங்க உருவெடுக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர்களே. அந்த ஒரு நல்ல குண லட்சணம் அதனாலயே நமக்கு போயிடுது. ஆனா நம்மளுக்குள்ள இருக்குது நல்ல குண லட்சணம், ஆனா இதை பத்தி நம்ம யோசிக்கும் போது, இதை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடும், இதுக்கு நம்ம அழகாக இடம் கொடுக்கிறோம், கொடுக்கும் போது அது பெரிய அது வேலையை அங்க பண்ணிடும் நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதனால தான் நமக்கு அந்த மாதிரி சிந்தை வரும்போது டக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ஆமா அங்க தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து போட்டு அது அப்படியே அங்கிருந்து தள்ளி விட்டுறணும். அதுதான் சோ இதுதான் ஒரே வழி நம்ம வந்து பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை வைக்கணும். அது எப்பேற்பட்ட சிந்தை வந்துட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய கவனத்தை அங்க கொடுக்க கூடாது, அது நமக்குள்ள ஊன்றப்படுவதற்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது நம்ம பாக்குறோம். ஆனா விதை இருக்குது, அது இருக்கும் கண்டிப்பா, நம்ம மரண பரியந்தமும் இருக்கும். ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ஐடியா நம்ம கத்துக்கிட்டு இருந்தே இப்ப நம்ம கற்றுக்கொள்றோம். சோ ரொம்ப அழகான ஒரு ஒரு அங்க ஒரு ஆலோசனை அங்க நமக்கு கிடைக்குது. சோ எப்படின்னா, அந்த ஒரு சிந்தை உள்ள வரும்போதே அது நம்ம கட் பண்ணணும். மேலும் அது ஒருவேளை தடுக்க முடியாம உள்ள வந்துட்டா கூட அதை மேல மேல வளர வைக்கிறதுக்கான முயற்சி நம்ம செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம். அதுதான் ரொம்ப சிம்பிள், அது செய்யாம விட்டுட்டா அது பாட்டு கிடைக்கும், அவ்வளவுதான், அது ஒண்ணுமே ஆகாது. சோ அதுதான் சீடு, அதை வந்து பிளான்டிங் சொல்றாரு. இதுல இந்த பாடத்தினுடைய ரொம்ப முக்கியமான என்னன்னா பிளான்டிங், அதாவது விதைக்கிறது. சோ விதைக்கும் போது தான் அது என்ன ஆயிடுது, அறுபடைக்கு வந்து நிக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அதை விதைக்காமல் நம்ம வந்துட்டு அந்த தூக்கி எறியும் போது, அல்லது அதை நம்ம உள்ள அனுமதிக்காத போது, அல்லது அதை குறித்து நாம சிந்தித்துக் கொண்டே இருக்காத போது, நிச்சயமா ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆயிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் அது மெருகட்டிட்டே வரும் நம்ம வந்து பார்க்கணும். சோ இதுதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்றோம். அப்ப வரப்போற அந்த ஒரு நாளில் இன்னும் நாம் பரிசுத்தமாகறதுக்கும், அந்த நாள் மாத்திரம் இல்ல நம்முடைய மரண பரியந்தமும் இந்த ஒரு ஆலோசனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சோ இப்படி இருக்கும் போது நிச்சயமா அந்த ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எட்டி பிடிச்சிடலாம். நிச்சயமா தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணலட்சணம் நமக்குள்ள வளர்த்திடலாம். ஆனா மீதி பகுதி இருக்கு, கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு நம்ம பயந்து கொள்ளலாம். இந்த ஒரு பாடம் நம்ம 2 வருஷமா படிக்கிறோம். சோ எனக்கே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு முன்னாடி இப்ப சொல்றேன் அது. சோ 2 வருஷமா ஏன் படிச்சோம் அப்படின்னா, இது நமக்குள்ள அது எப்படியாவது முதல்ல பயிற்றுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் ஒரு தேவன் தைரியம் கொடுத்ததுனால இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் உங்ககிட்ட பயந்து கொள்றோம். ஆனா இனிவரும் காலத்துல மீதி இருக்கிற பகுதிகள் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு ஓட்டத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆலோசனைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம பாக்குறோம். இன்று நாள் இந்த ஒரு பாடம் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய கர்த்தர் மூலமாய் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்றோம். கேட்டவங்கள் யாவருக்கும் தேவன் அப்படியே வளர்வதற்கு நம் யாவருக்கும் கிருபை செய்வார்கள். ஆமென்.